நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சோதிகா.
வணக்கம் ரேணுகா.
அகதிகள் வாரம் இந்த வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. அதையொட்டி ஒரு சாதனை பெண்ணாக நீங்கள் திகழ்கிறீர்கள், ஆனால் அதே நேரத்தில் ஒரு புகலிட கோரிக்கையாளராகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே உங்களது கதையை எங்களது நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து உங்களை தொடர்பு கொண்டேன். முதலில் எங்களுக்கு உங்களது பின்னணியை சொல்லுங்கள் சோதிகா. நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததன் பின்னணி?
என் பெயர் சோதிகா ஞானேஸ்வரன். பூர்வீகம் யாழ் மாவட்டம் பருத்துத்துறை. அப்பா ஞானேஸ்வரன், அம்மா ராஜலட்சுமி. சிறு வயதிலேயே சொந்த ஊர் உறவுகள் வீடு வாசலை இழந்து அகதிகளாக வாழ வேண்டிய நிலையை இலங்கை இனப்ப பிரச்சனை எனக்கு கொடுத்தது. முதல்ல இலங்கையிலும் பின்னர் இந்தியாவிலுமாக மொத்தம் 25 வருட கால அகதி முகாம் வாழ்க்கை. அம்மா அப்பா இறந்து போக நம்பி ஏற்றுக்கொண்ட திருமண வாழ்க்கை 3 வருடங்களில் முறிந்து போக 2 மகனுடன் தன்னம்பிக்கையின் துணையுடன் என் வாழ்க்கையை நடத்த அத்தியாயத்தை ஆரம்பித்தேன். அதன் தொடர்ச்சியாக 8 வருடங்களுக்கு முன்பு படகு மூலம் அகதி தஞ்சம் கோரி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சேர்ந்தேன். அப்போ என்னுடைய மகனுக்கு 6 மகனோட வாழ்வா சாவான்ற ஒரு நிலையில மிகவும் ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு கடவுள் புண்ணியத்துல நிச்சயமா கடவுளுடைய அருளால நான் மறுபடியும் கரை சேர்ந்து இப்ப உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். குயின்ஸ்லாந்து மாநிலம் உற்று சென்ற இடத்துல அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு சேஃப் விசா வழங்கப்பட்டு இப்ப சேஃப் விசாவில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
சரி, இப்ப வந்து நீங்கள் சேவ் ஹெவன் என்டர்பிரைஸ் விசா, அதாவது 5 வருடத்திற்கான விசா, அதில் நீங்கள் வாழ்ந்து வந்தாலும் ஒரு சாதனை பெண்ணாக திகழ்கிறீர்கள். குறிப்பாக பிரிஸ்பேனில் உள்ள தமிழர்கள் உங்களை பார்த்திருப்பார்கள். அவர்களே நீங்கள் உங்களது பேருந்தில் அவர்கள் செல்லும் இடங்களுக்கு ஏற்றி சென்றிருப்பீர்கள். இந்த பேருந்து ஓட்டும் அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சோதிக்கா. அதாவது ஓட்டுநராக நீங்கள் முதலிலேயே அனுபவம் வாய்ந்தவரா? இந்த பேருந்து ஓட்டுவதில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
இல்லை, எனக்கு டிரைவிங்ல அனுபவம் எல்லாம் இல்லை. இங்க வந்துதான் காரோட பழகினான். சின்ன வயசுல இருந்து டிரைவிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனா அதுக்குரிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. இங்க வந்துதான் காரோட ஆரம்பிச்சேனா. இந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னம் நான் வந்து இங்க வந்த ஆரம்பத்துல பலவிதமான வேலைகளுக்கு போயிருக்கிறேன். தோட்ட வேலை, சமையல் வேலை, கிளீனிங் வேலை, பேக்கரி வேலை, அப்படி பலவிதமான வேலைகளுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சம் காலம் போயிருக்கிறேன். எதுலேயுமே ஒரு ஈடுபாடு வர இல்லை. இது எனக்குரிய வேலை என்று எனக்கு தோண இல்லை. ஆஸ் அ சிங்கிள் மம், என்னுடைய மகன் வந்து வளர்ந்து படிச்சு தன்னுடைய காலில் நிற்கிற வரைக்கும் நான் ஒரு நீண்ட காலம் வேலை செய்தாக வேணும், குடும்பத்துக்கு உழைச்சாக வேணும். அப்போ இந்த தொலைநோக்கோட பார்க்கும்போது இந்த வேலைகளில் எனக்கு ஈடுபாடு வர இல்லை. இப்போ ஏதாவது ஒன்று நல்லதா செய்யணும், மனசுக்கு பிடிச்சதா 4 பெருட்டனை பெருமையா சொல்லக்கூடிய மாதிரி ஏதோ ஒன்று செய்யணும், என்ன செய்யறது என்ன செய்யறதுன்ற ஒரு தேடல் மனசுல இருந்து கொண்டே இருந்தது. அதே நேரம் நான் இந்த நாட்டுக்கு வந்து இறங்கின காலகட்டத்தில இருந்து ஆரம்பத்துல இருந்து பார்த்ததுல இங்க பெரிய பெரிய பஸ் எல்லாம் பெண்கள், இந்த நாட்டு பெண்கள் சர்வசாதாரணமா ஓடுவாங்க. அத அவ்வளோ ஒரு காதலோட நான் அவங்களோட பஸ்ல ஏறினா இறங்குற வரைக்கும் அவங்களையே பார்த்து கொண்டிருப்பேன். அந்த ஒரு விருப்பம் பிறகு என்ன, நான் என்ன கரியரை சூஸ் பண்றதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கேக்குள்ள ஏன் இதை செய்யக்கூடாது, அவங்களும் பெண்கள் தானே, அவங்க செய்யறாங்க, ஏன் என்னால முடியாதுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு அதுக்கு என்னென்ன தேவை என்று சொல்லி தேட ஆரம்பிச்சேன். எனக்கு அப்ப அந்த ஃபீல்டுல தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. அவங்களோட வெப்சைட்டுக்குள்ள போய் வாசிச்சு அதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவைன்னு சொல்லி வாசிச்சு அறிஞ்சு கொண்டு பிறகு அதுக்குரிய தகுதிகளை வளர்த்து கொள்ள ஆரம்பிச்சேன். தொடர்ந்து ஒரு சில வருடங்களுடைய உழைப்பு, முயற்சி, கடவுளுடைய அருள் இன்றைக்கு எனக்கு இந்த வேலை கிடைச்சி இப்ப 2 முடிஞ்சது, நல்லபடியா செய்து கொண்டிருக்கிறேன்.
சரி, நீங்கள் ஓட்டுவது பயணிகள் பேருந்து, அதாவது பிரிஸ்பனின் பொது போக்குவரத்து இல்லையா? இந்த பொது போக்குவரத்தில் நீங்கள் ஓட்டுநராக இருக்கின்ற இந்த வேளையில் ஆண் ஓட்டுநரை விடவும் பெண் ஓட்டுநராக இருப்பதால் உங்களுக்கு சாதகங்கள் அதிகமாக இருக்கின்றதா அல்லது பாதகங்கள் அதிகமாக இருக்கின்றனவா?
தெரியல, சாதகம் என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பலவிதமான பயணிகளை நாங்க சந்திப்போம். பெரும்பாலும் எல்லாரும் நல்லவே, எங்கேயாவது ஒரு சிலர் வந்து கோவக்காரரும் பருவினம் குடிகாரரும் பருவினம், அவர்கிட்ட திருப்பி கோபமா எதுவும் ரியாக்ட் பண்ணாம தன்மையா நடந்து கொள்ளும் போது அவங்களும் பேசாம அந்த கோபம் அதிகமாகாது, அவங்களுக்கு சரியண்டு பேசாம போய் இருந்துருவாங்க. அது ஒன்று இருக்கு. மற்றும்படி ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஸ்கில்ஸ் வேணும். அதுக்குரிய ஸ்கில்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த கான்ஃபிடென்ட் எல்லா விஷயங்களும் இருந்தா தான் நாங்க அதுக்குள்ள போகலாம்.
அதே நேரம் சவால்கள் வந்து நிறைய இருந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் புதிதாக இங்கு வந்திருந்தீர்கள், அதே போன்று உங்களுக்கு வீதிகளும் அவ்வளவு பழக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், மொழி, எப்படி அந்த சவால்களை உடைத்தீர்கள், என்னென்ன சவால்களை எதிர்கொண்டீர்கள் என்று சொல்லுங்கள்.
இது இதுக்கு பதில் சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்க வந்து இறங்கும் போது எனக்கு ஆங்கிலம் சுத்தமா கதைக்க தெரியாது. இலங்கையில ஓஎல் டெஸ்ட்ல நான் இங்கிலீஷ் ஃபெயில். பள்ளிக்கூட வகுப்புல எனக்கு பிடிக்காத ஒரு பாடம் இங்கிலீஷ். இப்ப இங்க வந்து இறங்கின நேரம் எனக்கு ஒரு சின்ன பொருள் தேவை என்றாலும் அதை போய் எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியாது. அப்ப சரியா கஷ்டப்பட்டேன். பிறகு அந்த நேரம் முடிவெடுத்தேன், இந்த நாட்டுல வாழ்றதுக்கு ஆங்கிலம் இல்லாம என்னால வாழ முடியாது, சோ படிக்க ஆரம்பிக்கணும்னு முடிவெடுத்தேன். அப்போ முகாமில, தடுப்பு முகாமில ஒரு வருடங்களுக்கு கிட்ட இருந்தேன். அங்கேயே உள்ளுக்கு வகுப்புகள் நடக்கிறது, அப்ப அங்க போக ஆரம்பிச்சேன். பிறகு படிச்சத அங்க இருக்கிற ஆபீசர்ஸோட கதைச்சு கதைச்சு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பிறகு தொடர்ந்து தடுப்பு முகாமிட்ட வெளியே வந்தும் வந்து வெளியில நடந்த ஃப்ரீ கிளாஸுகளுக்கு போக ஆரம்பிச்சேன். பிறகு சேஃப் விசா கிடைச்சா பிறகு சேஃப்ல போய் ஏஎம்இபி ஊடாக ஆங்கிலம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி தொடர்ந்து படிச்சு படிச்சு என்னுடைய ஆங்கில அறிவை வளர்த்து கொண்டு 6 மாசத்திலேயே ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய துணை இல்லாம என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நான் என்னுடைய இதை வளர்த்து கொண்டேன். இப்பவும் வந்து வேலைக்கு போகிறதால கிளாஸுக்கு போக நேரம் இல்லை, அதனால டிஸ்டன்ஸ் லேர்னிங்ன்ற ஒரு இது இருக்குது, அதனோட ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு பதிவு செய்திருக்கிறேன், தொடர்ந்து படிக்க விரும்புகிறேன். மற்றது இந்த வேலை இது வந்து எனக்கு வந்து மெயின் சிட்டிக்குள்ள வந்து நிறைய பாதைகள் தெரியாது. சிட்டிக்குள்ள நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் போயிட்டு வரேன், நான் கார்ல எல்லாம் போறது இல்லை. அப்ப எனக்கு அதுக்குள்ள பெரிய இடங்கள் தெரியாது பெருசா. அதோட வெளியிலேயும் வந்து அதிகமான இடங்கள் தெரியாது. நான் எங்கேயாவது போறதுன்றா போன்ல கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி போயிட்டு திரும்பி வீட்டை வந்துடுறது வழிய அந்த அதிகம் வெளியில இடங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்க இல்லை. அப்ப இந்த வேலை ஆரம்பிச்ச நேரம் என்னன்னா எங்களுக்கு அந்த கூகுள் மேப் எது வழிகாட்டுற கருவிகள் எதுவும் பாவிக்க முடியாது. அவங்க பேப்பர்ல பிரிண்ட் எடுத்த மேப்பு மட்டும்தான் தருவினம். அது எங்களோட இடத்துக்கு ஒரு 100-150 வரையான வேற வேற ரூட்ஸ் இருக்குது. அப்ப அதையெல்லாம் வெறும் பேப்பர் பிரிண்ட்ல தான் தந்திருப்பினம். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வேறு வேறு ரூட்டுக்கு போகணும். ஒரு இடத்துல தொடங்கிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு போய் அப்புறம் அங்கேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் அப்படி நிறைய இடத்துக்கு ஒரு நாளைக்கே வேறு வேறு இடங்கள் நிறைய போக வேணும். அப்போ நிறைய இடங்கள் குயிக்கா வேலை ஆரம்பித்த ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளேயே நாட்களுக்குள்ளேயே நிறைய இடங்களை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கஷ்டம் இருந்தது. அப்போ முதல் நாளே இல்லை 2 நாளைக்கு முன்னே முதல் நாள் இரவு எல்லாம் இருந்து கூகுள் மேப்பில் வந்து பார்த்து ஸ்ட்ரீட் வியூ எல்லாம் பார்த்து அதில் கொஞ்சம் போகிற இடங்களை எல்லாம் பேப்பரில் குறிச்சு எடுத்துக்கொண்டு கொஞ்சம் ஈஸியாக ஓடும்போதே எப்படி திரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி ஈஸியாக குறிப்புகள் எழுதி பக்கத்தில் வச்சுக்கொண்டு என்னென்னா எங்கேயும் போய் தப்பாக திரும்பிட்டோம்னா ரிவர்ஸும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி குறிப்புகள் எழுதி வச்சுக்கொண்டு போகிறது என்னடா அந்த பெரிய பஸ்ஸை எடுத்துக்கொண்டு இந்த ஹெவி டிராஃபிக்குள்ளே தனியாக வெளியில் போகிறதே முதல்ல பயம். ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு எங்களை தனியாக விட்டுட்டினான். அப்போ பெரிய பஸ் எடுத்துக்கொண்டு அந்த டிராஃபிக்கில் போகிறதே பயம். அந்த நேரத்தில் எங்கேயாவது தப்பாக திரும்பிட்டோம்னா இன்னும் கஷ்டம். அப்போ அதனால் இதுக்கும் தப்பு வரக்கூடாதுன்றதுக்காக முதல்லே இருந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். இப்போ 2 வருஷம் ஆயிட்டு எல்லா இடமும் நல்லா தெரியும், பயம் எல்லாம் போயிட்டுது. என்னென்னா இந்த வேலைக்கு வந்து மிக முக்கியமா தேவைப்படுறது வந்து அளவு கடந்த தன்னம்பிக்கை. என்னால இதை செய்ய முடியுமான்றது தன்னம்பிக்கை இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல கூட என்னால முடியாது, என்ன செய்ய முடியுமோண்டு கொஞ்சம் யோசிச்சாலும் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த இரவு பகல் நல்ல பெரிய மழை வெயில் நெரிசலான போக்குவரத்து, அதோட இப்ப பல்கலாச்சார மக்களுக்கு மத்தியில வேலை செய்யக்குள்ள அதுக்குள்ள ஏற்படக்கூடிய சவால்கள், அப்படி எந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில வந்தாலும் அதை சமாளிக்க முடியும்ன்ற மன உறுதி இருக்க வேணும். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பிக்கும் போது இது ஒரு பெரிய ஸ்டெப்ல நான் கால் வைக்கிறேன்ன்றது தெரியும். அதுக்கு நான் என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு எனக்கு நானே நம்பிக்கை கொடுக்க வேண்டி இருந்தது. பாதி மனசுக்குள்ள பதட்டம் இருக்கும், அதே அளவுக்கு இல்ல அதை செய்து முடிக்க வேணும், என்ன உன்னால முடியும் எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். அவ்வளவு பெரிய தைரியசாலியான பெண் எல்லாம் இல்ல நான். ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க வேண்டிய நிலை வந்து அந்த சூழ்நிலை வந்து தானா அமைஞ்சது. இப்ப அந்தந்த நேரங்கள்ல ஸ்ட்ராங்கா இல்லையண்டா வாழ்க்கையே இல்லையன்ற மாதிரி அந்த சூழலே வந்து தைரியமா போராட வேண்டிய சூழ்நிலைய கொடுத்த மாதிரி தான். அப்ப என்ன நானே தயார்படுத்தி கொண்டு எனக்கு நானே தைரியம் சொல்லிக்கொண்டு ஆரம்பிச்சு இப்ப கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லா போய்கொண்டிருக்குது.
இதேவேளை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி சோதிகா, ஷெஃப் விசா, சேஃப் ஹெவன் என்டர்பிரைஸ் விசாவில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இது புகலிட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற 5 வருடங்களுக்கான ஒரு தற்காலிக ஏற்பாடு தான். இந்த விசாவில் இப்போது இருக்கின்ற நீங்கள் உங்களது மகனோடு இங்கு வாழ்கின்றீர்கள். உங்களது எதிர்காலம் தொடர்பில் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்?
இதுவரை நம்பிக்கையா எதுவும் கண்ணுக்கு முன்னால தெரிய இல்லை. இதே மாதிரி ஒரு 5 வருஷ விசாவுக்கு தான் திரும்பவும் விண்ணப்பிக்கிற வாய்ப்பு மட்டும்தான் இப்ப இருக்குது. அரசாங்கம் அவங்களுடைய சட்டத்தை மாற்றி அமைச்சு எங்களுக்கு நிரந்தர விசா கொடுத்தா தானே ஒழிய, மற்றும்படி தொடர்ந்து இப்படி ஒரு தற்காலிகமாகத்தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. சரி, என்னுடைய வாழ்க்கைய கூட விடலாம் என்று மகன் எதிர்காலத்திலேயாவது அவர் நிரந்தரமா இங்க வாழுவாரான்ற நம்பிக்கை, ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில தான் ஒரு ஏக்கத்தோட தான் இருக்குது. இப்ப தயவு செய்து இந்த அரசாங்கத்திட்ட தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன், நிம்மதியா தொடர்ந்து ஒரு நிலையா வாழ்கிறதுக்கு அனுமதி அளிக்க சொல்லி இந்த நேரத்துல தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன்.
மிக்க நன்றி சோதிகா, உங்களது வாழ்க்கை கதையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். பல சவால்கள் துன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளால் நீங்கள் வந்திருந்தாலும் ஒரு சாதனை பெண்ணாக நீங்கள் பல பெண்களுக்கு முன்மாதிரியாக வாழ்க்கையை கொண்டு செல்கிறீர்கள். உங்களது எதிர்காலம் சிறப்புற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா, எனக்கு வாய்ப்பளிக்கும் அதன் நேயர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் வந்து முதல்ல என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த என்னுடைய தாயாருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது இந்த வாழ்க்கையில வந்து பல நேரங்கள்ல உறவினர்கள் பக்கத்துல இல்லை, ஆனா பக்கத்துல இருந்தவர்கள் வந்து உறவினர் போல கை கொடுத்தாங்க. இப்பவும் நண்பர்கள் வந்து உதவியா உறுதுணையா தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதே நேரம் நான் வந்து தஞ்சம் கோரி ஆஸ்திரேலியாவுக்கு வந்த நேரம் எங்களை வரவேற்று ஆதரிச்ச ஆஸ்திரேலியா அரசாங்கத்துக்கும் சமுதாயத்தில் எங்களையும் ஒருவராக ஏற்றுக்கொண்டு நிம்மதியா எதுவும் தொல்லை இல்லாம நிம்மதியா வாழ அனுமதிச்ச இந்த ஆஸ்திரேலிய மக்களுக்கும் நன்றி சொல்றேன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.